எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த பிருஹத் ஆரண்ய உபனிஷத் ஒரு மாத காலமாக ஒரு சின்ன விடுப்பு. அதனால் இதை நம்ம முதல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் தொகுத்துக்கணும். நாம் இது ஒரு பெரிய ஆரண்யம், பெரிய காடு இந்த உபனிஷத். இந்த மந்திரங்களெல்லாம் கூட நாம் வந்து என்ன சிந்தித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், எல்லா மந்திரங்களுக்கும் நம்ம அர்த்தம் பார்க்க போகிறதில்லை, எல்லா மந்திரத்தையும் நம்ம சொல்ல போகிறதில்லை. கடந்த 5வது மந்திரத்தை பற்றி நான் ரொம்ப முக்கியமான மந்திரம் நம்ம பார்த்தோம். என்ன ஸ்ருதவ்யஹ மந்தவ்யஹ நிதித்யாசன தவ்யஹ அப்படின்னு கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் அப்படின்ற விஷயத்தை விட்டு ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துருவோம். அது முக்கியமான மந்திரம். அயம் ஆத்மா பிரம்ம அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை கொண்ட மந்திரம் அப்படின்னு பார்த்து அது விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். இப்போ இது 6வது மந்திரம் வந்து, இந்த மந்திரம் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுது. பிரம்மதம் பராதாத்து ய அந்யத்ர ஆத்மனோ ஆத்மனக பிரம்ம வேத, க்ஷத்ரம் தம் பராதாத்து யோ அந்யத்ர ஆத்மனக க்ஷத்ரம் வேத, லோகாஸ்தம் பராதுகு ய அந்யத்ர ஆத்மனக லோகான் வேத, தேவஸ்தம் பராது யோ அந்யத்ர ஆத்மனக தேவான் வேத. இந்த வரிசையாக இது நம்ம போன வாரம் பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமையான மந்திரம் இது. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பிராமணன், ஒரு சத்திரியன் அல்லது இந்த உலகை சார்ந்தவர்கள்லாம் வந்து எப்படி எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு அவங்க இருக்கணும், எப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கணுன்றதை பற்றி சொல்லும் பொழுது, பிராமணனை ஆன்மாவிலிருந்து வேறுபட்டவனாக காண்பவனை பிராமணன் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு இந்த மந்திரத்தோட மீனிங். சத்திரியனை ஆன்மாவிலிருந்து வேறுபட்டவனாக காண்பவனை சத்திரியன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை, உலகங்களை ஆன்மாவிலிருந்து வேறுபட்டவையாக காண்பவனை உலகங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுக்கு ரொம்ப சரியான விளக்கம் வந்து விவேகானந்தர் கொடுத்துருக்காருன்னு சொன்னோம். எப்படிப்பட்ட விளக்கம் அப்படின்னு சொன்னால், ஆன்மாவில் அல்லாமல் வேறு எங்கேயாவது பிராமணனை பார்க்கும் ஒருவனை பிராமணன் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி இப்படி வந்து இதை வந்து விளக்கம் விவேகானந்தர் ரொம்ப இன்னும் சிறப்பாக விளக்கம் சொல்லியிருக்கார். எப்படின்னு கேட்டால், ஆன்மாவில் அல்லாமல் வேறு எங்கேயாவது பிராமணனை பார்க்கும் ஒருவனை பிராமணன் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆன்மாவில் அல்லாமல் வேறு எங்கேயாவது சத்திரனை பார்ப்பவன் சத்திரனை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆன்மாவில் அல்லாமல் வேறு வெளியே உலகத்தை பார்ப்பவன் உலகம் ஒப்புக்கொள்வதில்லைன்னு சொல்லி இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது இந்த மந்திரம் இல்லையா. 6வது மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல, அதன் விளக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரங்களை சிந்தித்து பார்த்தோம். அப்போ இந்த உலகத்தை நம்மிடமிருந்து வேறாக பார்த்தால் இந்த உலகம் நம்மை நீக்கிவிடும்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம்தான் இந்த அயம் ஆத்மா இதம் சர்வம். போன வாரம் நம்ம பார்த்த அது முக்கியமான ஸ்லோகங்களை, இதம் சர்வம் அயம் ஆத்மா, இங்கே அனைத்தும் என்ன, இந்த அனைத்து அனாத்மாவும் ஆத்மாவாகத்தான் இருக்கின்றது. இங்கே இருக்க இங்கே வந்து தனியாக அனாத்மான்ற ஒன்று நம்ம பார்வைக்கு மட்டும்தான் இருக்குது, நம்முடைய புழக்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அது நம்முடைய என்ன அனுபவத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் உண்மையை பார்க்க போனால் நம்ம அனுபவிக்கிறது எதுன்னு சொன்னால், ஆத்மாவை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, பிரம்மத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்றது தான் இங்குள்ள தாத்பரியம். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு 5 விஷயங்கள் இந்த மந்திரம் பேசுது. நம்ம இப்படி தொகுத்துக்குவோமே. இந்த 6வது மந்திரம் பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் இந்த 6வது மந்திரத்தின் சாரம் ஒரு 5 தலைப்புகளை நம்ம அதை தொகுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையை வந்து நான் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்குறதா, அல்லது என்னுடையது அப்படின்னு பார்க்குறதா, பிறரையும் சேர்த்து பார்க்குறதா, நாம் இந்த உலகம் இல்லாமல் பிறர் இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு அமையாது. நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, நிலம் இல்லாமல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையாக தான் நமக்கு விரிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஒரு பிரக்ஞை மட்டும் வந்து தனித்து நின்று அது செயல்படும் பொழுது, இதுவும் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானதாக நமக்கு ஆயிடுச்சு. அதனால் நமக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு சம்சாரம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சம்சாரம்னா மானச தாப்பம், மனசில் வந்து ஒரு சின்ன என்ன நிறைவின்மை, இந்த பஞ்சபூதங்களை பார்த்துன்னு சொன்னால், மற்ற உயிர்களை பார்த்துன்னு சொன்னால், அது வந்து எல்லா உயிர்களும் இங்கே எப்படி வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் உண்டு, பிறப்பு இறப்பெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு மன கஷ்டம்ன்றது ஒன்று கிடையாது அதுக்கு, இல்லை மனுஷனுக்கு மட்டும்தான் மனம்னு ஒன்று அமைஞ்சிருச்சு. அந்த மனம்ன்ற ஒன்று அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அது ஒரு தன்னுணர்வு சார்ந்தது, நான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விழிப்பு அல்லது சின்ன ஒரு பிரஜை நமக்கு ரொம்ப பெருசாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு இல்லையா. அப்போ இந்த வாழ்க்கையை நாம் வந்து எப்படி தொகுத்துக்கிட்டுன்னு சொன்னால், இந்த நான் நம்மளை தீண்டாமல் இருக்கும். இந்த நான் வந்து உண்மையிலேயே சரி, நான் அடிக்கடி சிந்திப்பேன் இல்லையா, எது உண்மையான நான் எது பொய்யான நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 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 நான் வந்து நாம் எல்லா காரியங்களும் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் செய்கிறதுக்கு, அது நேர்த்தியாக பண்ணுறதுக்கு நமக்கு மட்டும்தான் ஒரு அறிவு இருக்குது. இந்த தன் உணர்வு அப்படின்னு சொல்கிறது மனுஷன் மட்டும்தான் உண்டு, வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இப்பேற்பட்ட ஒரு தன்னுணர்வு. அந்த தன்னுணர்வால் வந்து மான அவமானங்கள், தன்னுணர்வால் வந்து விருப்பு வெறுப்புகள், தன்னுணர்வால் வந்து என்ன நல்லது கெட்டது, இதெல்லாம் நமக்கு இந்த தன்னுணர்வால் தான் நம்ம அப்படியே நம்ம ஆகி இருக்கிறோம். இந்த தன்னுணர்வு வந்து எப்படி எந்த செயல்பாட்டின் மூலமாக வந்து இதை நாம் வந்து ரத்து செய்வது, ரத்து செய்வதுன்னா அல்லது இதை வந்து நம்ம நாம் வந்து வளர்த்து எடுப்பது அல்லது பெருமைப்படுத்திக் கொள்வது. நான் அப்படின்ற ஒரு அறிவு, இது ஒரு அறிவு செயல்பாடாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாம் ரொம்ப ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை நாம் நடத்தக்கூடிய. மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் அதற்கான உபாதைகள்லாம் உண்டு இல்லை, அதுக்கான வரையறைகள்லாம் உண்டு, அதுக்கான நோய்கள் எல்லாம் உண்டு. ஸோ அதில் நமக்கு வந்து பெரிய சுதந்திரம் இருக்கிறதா தெரியல, அது மேலே பெரிய அதிகாரம் இருக்கிறதா நமக்கு தெரியல. உடல் பாருங்களேன், நம்ம விருப்பத்துக்கு நம்ம உடலை வந்து பெருசாக சிறுசாக ஆக்கிக்க முடியாது, ஓரளவு தான் அது மேலே நம்ம கட்டுப்பாடு உண்டு இல்லையா. அப்படின்னா அப்போ இந்த உடல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடல் என்பது எது சார்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உடல் என்பது அதனால தான் காரியம் சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றால் ஆக்கப்பட்டது, இது அதனால் இது மேலே நமக்கு முழு கட்டுப்பாடு கிடையாது. மனசை சொல்லும் பொழுது மனசு மேலே நமக்கு வந்து பெரிய கட்டுப்பாடு இருக்கிறதா தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய விருப்புகள்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னால், நம்மளை சரியாகவே நம்மளால் வந்து வகுத்துக்க முடியல, அல்லது நம்ம சரியாகவே நம்மளை வந்து தொகுத்துக்க முடியல நம்மளால் இல்லையா. ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கிறோம் நாம் சரியா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அறிவு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை அந்த அறிவுன்ட்டு நாம் நிற்கும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது, நம்மை பற்றிய முழு பிரஜை நமக்கு ஏற்படுது, நம்ம பற்றிய முழு விழிப்பு நமக்கு ஏற்படுது. இந்த அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அப்படின்ற அந்த அவேர்னஸ் மட்டும் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இது சரி இது தப்பு அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக காட்டி, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு, எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லிட்டு, எது வந்து நீதி எது அநீதினு சொல்லிட்டு, எது நமக்கு உகந்தது அல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆக மற்றதை பற்றி நமக்கு வந்து முழு அதிகாரம் இல்லாததுனால தூங்கி போயிடுறோம் இல்லையா. தூங்கும் பொழுது உடல் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் மனசும் கிடையாது. ஆனால் எது வந்து ஆழ்ந்த உறக்கத்துலேயும் வந்து மீண்டும் நம்ம மீட்டெடுத்து அப்படியே தூங்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே தூங்கலாம் முடியாது, ஏதோ ஒன்று நம்மளை எழுப்புது இல்லையா. காலையில் நம்மளை எழுப்புறது எது, ஏதோ ஒன்று எழுப்பி விடுது, நல்ல காலம் எழுப்பி விடுது, இல்லாட்டி அப்படியே போயிடும். அப்போ நம்மளை நம்ம எழுப்பக்கூடிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எது அப்படின்ற ஆராயிறது தான் வந்து என்ன விசாரம்னு சொல்கிறது. அதாவது நான் நம்மளுடைய உத்தரவு இல்லாமல், நம்முடைய அனுமதி இல்லாமல், நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமலே காலையில் நம்மளை ஒன்று வந்து எழுப்புதே பிடிச்சிக்கிறோமே இல்லையா. அப்போ அந்த அப்போ எதுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் சரி, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் சரி, நமது அறிவுக்கும் சரி, அது கட்டுப்படாத ஒரு பிரஜை நம்மிடம் தொடர்ந்து என்ன செயல்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. அதை பற்றிய விசாரம்தான் ஆன்மீகம்ன்ற சொல்கிறது, அதை பற்றிய விசாரம் தான் ஆத்ம விசாரம், அதை பற்றிய தொடர் சிந்தனை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் ஆன்மீகம்னு சொல்கிறோம் நாம். இதை முதல் நம்ம வரையறுத்துக்கணும். ஆக இப்படி சிந்திக்கும் பொழுது இந்த பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் இதுக்கு வந்து ரொம்ப என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்து மெல்ல மெல்ல என்ன சொல்ல வராங்க சொன்னால், இந்த இந்த நமக்கு எப்பேற்பட்ட நம்மை வந்து எது வழி நடத்துதுன்னு சொன்னால், உண்மையிலே அதுதான் வழி நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றிய விழிப்பு இல்லாதனால, அதை பற்றிய போதிய பிரக்ஞை இல்லாததுனால, நாம் ஏதோ இந்த உடம்புக்கு கட்டுப்பட்டு, இந்த மனசுக்கு கட்டுப்பட்டு, இந்த அறிவு சொல்லும் பாதியில் நடந்துக்கிட்டு ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதுல நமக்கு தொடர்ந்து என்ன இருக்குன்னா, ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு போதாமை இருக்குது. தோணிகிட்டே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலான்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்னு தோணுது. இப்படி இப்படி நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த பற்றாக்குறையை நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இந்த நிலைக்குலைவு, இந்த 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 என்ன ஒரு தவிப்பு, இதை நாம் தொடர்ந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இந்த 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 உணர்வு மெல்ல அறிவில் அமர்ந்து என்ன அமர்ந்து அமைதியாகிறது இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ஞானம் ஞானம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக வரையறுத்துக்கணும். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் நமக்கு நிறைய வார்த்தைகள், ஆத்மான்னு இருக்குது, பிரம்ம இருக்குது இல்லையா, சம்சாரம்னு இருக்குது, அப்புறம் ஞானம்னு இருக்குது, நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம சரியாக அர்த்தம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தொடர்ந்து நமக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இல்லை, அப்போ சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எதுக்கு வந்து நாம் இந்த முன்னோர்களுடைய அறிவு, முன்னறிவு அப்படின்னு பேர் இருக்குது, முன்னோர்களுடைய அறிவு, நமக்கு அந்த அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த அறிவு இல்லாதனால தான் அந்த அறிவை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, சாஸ்திரங்கள்லேருந்து பெற வேண்டியிருக்கு. நமக்கு அந்த இல்லையே, நமக்கு என்ன தோணும், இது இன்னொரு என்ன தரப்பு, இது என்னென்னு கேட்டால், இன்னொரு வாதம் என்னென்னு கேட்டால், நாம் தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமே, நம்ம தான் பிரஜையாக இருக்குமே, ஆத்மா இருக்குமே, இதை போய் நம்ம ஒரு ஆள் சொல்லணுமான்னு கேட்பாங்க இல்லையா. இது இந்த சிந்தனை மரபில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், எனக்கு நான் யாருன்னு தெரியுதுன்னு சொன்னால், எனக்கு இந்த இந்த தேடல் இருக்காது. அது தெரியாத பட்சம் தான் எனக்கு இந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி நான் இந்த இந்த பரபரப்போ இந்த பரிதவிப்போ நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இருக்குது, தொடர்ந்து அதை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஞானம் என்பது சொல்கிறாங்களே, இட்ஸ் விதின் யுவர் செல்ஃப், இட்ஸ் நாட் விதின் யுவர் செல்ஃப், இட்ஸ் அவுட்சைட். Knowledge is always outside. நமக்கு உள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்டடைஞ்சிடலாமே. சொல்கிறாங்க தியானம் பண்ணால் நம்ம இதை அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க. தியானம் பண்ணால் அடைஞ்சிடலாம், உள்ளே இருக்குன்னு சொன்னால், உள்ளே இருக்குன்னு சொன்னால் வெளியே வருமே, ஆனால் வரலையே, அப்போ எங்கே இருக்குது? ஆனால் எப்பயுமே புரிஞ்சுக்கணும், ரெண்டு விஷயத்தை நம்ம போட்டு குழப்பிக்குவோம். என்னன்னு கேட்டால், நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது இல்லையா, அந்த உள்ளுணர்வு தான் நாம் வந்து நம்முடைய ஆதி நிலைன்னு நினைக்கிறோம், நம்முடைய என்ன மூலம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த உள்ளுணர்வு என்பது எப்படிப்பட்ட நிலைன்னா, எல்லா உயிர்களுக்கும் உள்ள இயல்பான நிலை இந்த உள்ளுணர்வு நிலை. அது வந்து எதுக்கு இருக்கும், ஒரு 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 மிருகத்துக்கும் இருக்கும், செடி கொடிகளுக்கும் இருக்கும். செடி கொடிகள் வந்து அது சொல்கிறதில்ல, இருந்தாலும் சில மிருகங்கள் வச்சுக்கோமே, ஒரு ஆதி நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு யானை மாதிரி வந்து அமைதியாக இருக்கணும், அது பாடு தும்பிக்கையை அசைச்சிட்டு அமைதியாக இருக்குது. அப்போ அல்லது என்ன நீரோடைகளை பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு இயல்பான நிலைன்னு சொல்லிடு. நிச்சயமாக நீரோடைக்கும் ஞானம் கிடையாது. அப்போ அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. அது இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த என்ன நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய சிந்தனைகளில் நம்முடைய, இப்போ ஆதி மனுஷன் இருக்காங்க இல்லையா, ஆதி குடி இருக்காங்க இல்லையா, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி இயல்பாக வாழ்ந்துருக்காங்க இல்லையா, ஒரு இயல்பாக ஒரு இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சிந்திச்சிருக்கு இல்லையா. அந்த இயல்பான வாழ்க்கை நம்ம திரும்பி போகிறது தான் நம்முடைய உண்மையான யதார்த்த நிலை, நம்ம உண்மையான ஞான நிலைன்னு சொல்கிறாங்க. அதில் நமது ஞான நிலை ஒரு ஆறு மாதிரி அமைதியாக ஓடுறது, அல்லது ஒரு மலை மாதிரி வந்து அப்படி உயர்ந்து நிற்பது, ஒரு மேகம் மாதிரி வந்து விரிந்து இருப்பது அப்படின்னு, இதெல்லாம் உதாரணங்கள் தான் சொல்கிறாங்க தவிர, உதாரணங்களே உண்மையாகிறது. தெளிவு. இந்த இந்த ஏன்னா இதில் நமக்கு ஒரு பெரிய ஏன்னு சொன்னால், இந்த மேற்கத்திய சிந்தனையில் அவங்க அங்கே போய் நின்றுட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு பெரிய சித்தார்த்தன் அப்படின்ற ஒரு இளைஞன், ஹெர்மன் ஹீஸ் பண்ண ஒரு நாவல் அது. அதில் வந்து அவன் எங்கே அவன் வந்து உண்மையை தேடி போயிட்டுருப்பான், நிறைய ஆசிரியர்கள்லாம் சந்திப்பான், நிறைய ஆசான்கள் குருமார்கள் ரிஷிகள்லாம் சந்திக்கிறான். இதனால் எங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு நிறைவு புத்திர மாதிரியே ஒரு நிறைவே ஏற்படாதனால தொடர்ந்து சென்று ஒரு என்ன கடைசியாக முடிக்கும் பொழுது ஹெர்மன் ஹீஸே அது முடிக்கும் பொழுது ஒரு ஆற்றில் ஒரு ஓடையில் ஒரு படகு ஓட்டுறவுனே இந்த கரையில் அந்த கரைக்குன்னு போய் விட சொல்லுவார். அது எப்படி அந்த ஆறு அமைதியாக ஓடிட்டுருக்கோ அது போல் அவனோட மனம் அமைதி அடைந்தது அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிப்பார். அதுதான் அவன் மோட்சம் நினச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல மோட்சம்னு சொல்லக்கூடியது இந்திய ஞானம். அதெல்லாம் மோட்சம். அதான் மேற்கத்திய ஞானத்தில் அது இப்போ அவங்க வேறு மாதிரி எல்லாம் சிந்தித்து தெரிஞ்சிருப்பாங்க. அதை பற்றி நமக்கு வந்து என்ன ஆட்சேபம் இல்லை. அதை பற்றி நமக்கு வேறு பெரிய வேறு வேறு சிந்தனையாளர்கள்லாம் வந்து அதை நிரப்பியிருப்பாங்க. ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த ஞானம் என்பது மோட்சம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அது அதனுடைய பலன் என்ன அப்படின்னா இந்த அடுத்த ஆறாவது ஸ்லோகத்தை சொல்கிறார். அது என்ன சொல்கிறார், இது வந்து இந்த ஞான பலன் இங்கே விளக்கப்படுகின்றது. அப்போ ஞான பலன் என்னன்னு சொன்னால் என்ன சொல்கிறார், ஞான பலனாக ஆத்மாவை அறிவதால் அனைத்தையும் அறிகின்றான் அப்படின்னு வருது. அனைத்தையும் ஆத்மாவை அறிவதால் அவன் என்ன அப்படின்னா அனைத்தையும் அறிகின்றான். அனைத்தையும் அறிகின்றான்னு என்ன அர்த்தம், என்னத்து ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். இந்த வார்த்தை நம்ம இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஏக்க விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம். எல்லாத்தையும் வந்து ஆத்மாவை அனைத்துமாக இருந்தால், ஆத்மாவை அறிவதால் வந்து அனைத்தையும் அறிந்ததாக ஆகிறது. ஏன்னா ஆத்மா ஏன் வந்து ஆத்மாவை அறிந்தவன் அனைத்தையும் அறிகிறான்னு சொன்னால், ஆத்மா தான் என்னவாக இருக்குது, அனைத்துமாக இருக்குது, எல்லாமாக இருக்கின்றது. ஆத்மாவை அறிபவன் அனைத்தும் அறிகின்றான். இதுதான் அதுக்குள்ள லாஜிக். பாருங்கள், முதல்ல தர்க்கபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து, ஏன்னா நம்ம அறிவு வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இட்ஸ் வெரி ரேஷ்னல், தர்க்கபூர்வமானது இந்த அறிவு. ஆனால் தர்க்கபூர்வமான அறிவுக்கு சில தர்க்கபூர்வமான வாத பிரதிவாதங்களாக முதல் கொடுத்துடணும் அதுக்கு. ஸோ வென் இஸ் கெட் வென் த இன்டலெக்ட், அதாவது இந்த அறிவானது அந்த தர்க்கத்தை புரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால், அப்புறம் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். முதல்ல இந்த ஆத்மா அனைத்துமாக இருக்கான்றது முதல் நம்ம தெரியணுமே நமக்கு. அப்போ சாஸ்திரம் தான் சொல்லுது, இந்த ஆத்மா தான் அனைத்துமாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த என்ன உலகம் ஆணாய் போற்றி ஈஷாவாசியம் இதகம் சர்வம், இந்த மாதிரி ஆப்த வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதை வந்து நாம் முதல்ல உள்வாங்கிக்கணும். அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், அவங்க கண்டடைஞ்சிருக்காங்க. சரி, கண்டடைஞ்ச விளைவு என்ன, எனக்கு இதுக்கு இப்போ என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், தோ எனக்கு முன்னால் அவங்க உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்காங்க சொன்னால், அனைத்தும் அடைந்தது வந்து பறைசாட்டிட்டு இருக்காங்க. ஒரு ரமணர் மாதிரி, ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி. அவங்க தான் நமக்கு ப்ரூஃபே தவிர, சாஸ்திரம் கூட நமக்கு ப்ரூஃப் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது, நமக்கு வந்து நமக்குள்ள அட்டாட்சி என்ன, நமது மகான்கள் தான் அட்டாட்சி. அவள் தான் ஸ்ரத்தை வேணும்னு சொன்னோம். ஸ்ரத்தா அது பகவான் சொல்கிறார் கீதையில், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். நமக்கு ஸ்ரத்தை பிகாஸ் ஞானம்னா எங்கேயோ சென்று அடைவது, செத்த பிறகு சுலோகம் அல்ல, இங்கே இப்பொழுதே அடைவது சொன்னோம் இல்லையா. அப்போ இஸ் ஜஸ்ட் பெண்டிங் நாலேஜ். வென் இஸ் நாலேஜ் இமீடியட் வரும். கொஞ்சம் நம்ம பொறுக்கணும், அதற்கான ஒரு மன திண்மையோ அல்லது மன என்ன நமக்கு பக்குவமோனும் ஏற்படலை. ஏற்படுற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும், நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த கேட்டலெல்லாம், எதுக்கு இந்த சிரவணம் அப்படின்னு கேட்டால், சாஸ்திர வாக்கியத்தை சாஸ்திரம் சொல்லப்படுறத முதல் கேட்கணும். அப்புறம் மனநம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, என்ன சிரவணம்னா கேட்டல், மனம்னா என்ன, மனம்னா வந்து சிந்தித்தல். அப்போ சொந்தமாக சிந்திக்கிறது இல்லை. சாஸ்திரமே என்ன எதை கொடுக்கும், அதற்கான வாத பிரதிவாதங்களை கொடுக்கும், திருஷ்டாந்தம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும், அப்புறம் அதுக்கான யுக்தினா என்ன அனுமானம், யுக்தினா புத்தியை கொடுத்து என்ன பண்ணும் சொல்லி இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இவ்வளோ வேலையும் வந்து நமக்கு வந்து நமது பெரியோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கையை நாம் வந்து எனக்கு என்ன இருக்குது என்ன நான் பார்க்குறேன், எனக்குள்ள ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடல் வந்து எதனால் வந்து நான் வந்து அமைய முடியும், அமைதியாக முடியும் அப்படின்னு நான் சிந்திக்கும் பொழுது என் தேடலுக்கான பதில்கள் எனக்கு வந்து தேவை இல்லையா. அந்த பதிலை தான் வந்து சாஸ்திரம் நீ என்னவாக இருக்குன்னு கேட்டால் நீ ஆத்மாவாக இருக்குன்னு சொல்லுது. அயம் ஆத்மா இதம் சர்வம். இந்த ஆறாவது மந்திரத்தில் ஒரு அஞ்சு விஷயங்கள் பேசப்படுதுன்னு சொல்ல முடியல. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தை நம்மிடந்து வேறாக பார்ப்பதே சம்சாரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வேறாக இருக்குனாலும் அது மாதிரி நமக்கு ஆசைலாம் வருது. நான் தான் அதுவாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் அது மாதிரி நமக்கு ஆசை வராது, பெரிய விருப்பம் வராது. சரி, நமக்கு இது சித்திச்சிருக்கு, நமக்கு இது வந்து என்ன ஏற்பட்டிருக்கு, நம்ம இதை வாழலாம் அப்படின்னு தோணிடும். இல்லை அதுக்காக நாம் வந்து போட்டி போட மாட்டோம், அதுக்காக நம்ம சண்டை போட மாட்டோம். ஏன்னு சொன்னால் எனக்கு நான் தான் இதெல்லாமா ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது நான் சண்டை போட்டு பெற வேண்டியது இல்லையே, நான் தானே இதெல்லாம் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஞானம். ஆனால் இது வந்து நமக்கு இப்போ அந்த விழிப்பில் நம்ம இல்லாதனால, அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால நாம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் நாம ரூபங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அது வேஷம் போட்டிருக்கான். என்ன மாதிரி வேஷம்னு சொன்னால், நிறைய பெயர்கள் போட்டிருக்கிறதுக்கு, அப்புறம் நிறைய நாம ரூபம்னு நிறைய ரூபங்கள் அப்படி நமக்கு முன்னால் இருக்கிறதுனால நம்ம அது சரியாக உள்வாங்க முடியல. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நாம் என்ன மாதிரி செயல்பாடுகள் நம்மளை வந்து சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி மீண்டும் 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 வந்து விசாரித்து பார்க்குறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஆறாவது மந்திரம் என்ன சொல்லுது அது கொஞ்சம் விசாரிக்குது. விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லுது, என்ன இது என்ன முதல் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ஆத்மான் தான் அனைத்துமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓ, ஆத்மா தான் அனைத்துமாக இருக்கா, அப்போ எனக்கு தெரியலையே அது, நான் வேறு நீ வேறு தானே, நீங்கள் வேறு நான் வேறு, அது எப்படி அனைத்துமாக இருக்க முடியும்? ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ஆத்மா தான் அனைத்துமாக இருந்து. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னால், ஆத்மா அனைத்துமாக இருந்தால் ஆத்மாவை அடைந்தால் அனைத்தும் அடைந்ததாயிரும் இல்லையா. ஆத்மா தான் இப்போ அதாவது வேதாந்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆத்மா அனைத்துமாக இருக்கின்றது. அயம் ஆத்மா இதம் சர்வம், அங்கே ஸ்டேட்மெண்ட், அயம் ஆத்மா இதம் சர்வம், ஆத்மா தான் அனைத்துமாக இருக்கின்றது. சரி, ஆத்மா அனைத்துமாக இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால், அயம் நான் தான் ஆத்மானே, என்ன அர்த்தம், ஆத்மாவுக்கு முதல் அர்த்தம் சொல்லிடணும், நான் தான் ஆத்மா. அப்போ நான் என்ன எப்படி இருக்கேன், நான் அனைத்துமாக இருக்கிறேன். அப்போ நீ அனைத்துமாக இருந்தால் அது நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல, நமக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், இருக்கட்டும். இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் எஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் பிறகு கூட்டி கழித்து பார்த்து நம்ம ஒரு சமாதானம் அடையலாம் இல்லையா. அதனால் சொல்கிறார், ஆத்மா அனைத்துமாக இருந்தால் ஆத்மாவை அடைந்தால் ஆத்மாவை நம்ம அடைஞ்சிருக்குமா, நம்ம அதுவாக தான் இருக்கிறோம், அதுவாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அடைந்தால் அனைத்து அடைந்ததாக ஆகிறது. அதனால் நமக்கு என்ன ஏற்படும்னா, அதனால தான் அத்வைத சித்தின்னு சொல்கிறது, நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ துவைத்தம் என்ன பண்ணுது, சரி அது ஒரு இன்னொரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இப்போ அப்படி தோணலையேன்னு கேட்டால் இது துவைத்தம், இருமை. இருமை என்ன பண்ணுது, இருமை வந்து இந்த உலகத்தை அனுபவிச்சுட்ருக்கு, உலகம் வேறு நான் வேறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி, உலகம் வேறு நான் வேறு பார்க்குறது உனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் தான், ஏன்னு சொன்னால் அந்த உலகத்தை என்னால் அடைய முடியல, வேண்டியது வந்து அங்கே பெற முடியல, அதனால் எதுக்கு எனக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது, என் மன கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மன கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு சொன்னால் அப்போ இருமை என்ன பண்ணும், இருமை வந்து துன்பத்தையும் மன சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன வேணும், முதல்ல முடிவு நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையிலன்னு, ஓ நான் நிம்மதியாக இருக்கணும் ஐயா, நான் வந்து சரி நிம்மதியால் இருப்பேன், ஒரு அமைதியாவது இருக்கணும் இல்லை, சஞ்சலம் ஹே கிருஷ்ணா இல்லை, ஏன் அவ்வளோ சஞ்சலப்படுது மனசு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. அதற்கான பதில் வந்து இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கான பதிலை வந்து அதான் சொன்னேன், இந்த மேற்கத்திய சிந்தனையும் கிழக்கத்திய சிந்தனை ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நிச்சய போன்ற பெரிய சிந்தனையாளர்கள்லாம் தி அதர் இஸ் ஹெல்னாங்க, தி அதர் இஸ் ஆதரவு, தி அதர் மற்றதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, தி அதர் இஸ் ஹெல்னாங்க. இப்போ ராமணர் கேட்டால் தி ஆதர் இஸ் நில்ன்றாரு. மற்றதுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா. அப்படியா? ஆனால் எனக்கு இருக்கே, இந்த பக்கத்துலேயே இருக்கே, எதுக்கே உட்காந்துருக்கே, பிடிக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நமக்கு சம்சாரம் இருக்கு இல்லையா? சம்சாரம்னா நம்ம ஆளை சொல்லலை, நம்ம கஷ்டம் இருக்கே. எப்படி ஆதேஸ் ஆதேஸ் என்ன மற்றது இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஹெல்லுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆதேஸ் நில்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி ஒன்று சொல்கிறோம், என்ன அது நம்ம என்ன சொல்கிறோம்? தி அதர் இஸ் நன் அதர் தென் யூ. தி அதர் இஸ் நன் அதர் தென் யூ. இதுதான் உபனிஷத் ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம மெல்ல என்ன, இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னால், கொஞ்சம் நிதானமாக இருந்து இதை மெல்ல விசாரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம வந்து ஒரு சமாதானம் அடையலாம். அந்த விசாரத்தை நமக்கு எடுத்து கொடுப்பது தான் வந்து என்ன, உபனிஷத். ஸோ உபனிஷத் என்ன சொல்லுது? இவையெல்லாம் இங்கே பாருங்க, உன்னை தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை, நீ தான் எல்லாமாக இருக்கின்றாய். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸு உபனிஷத்தில். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு கொஞ்சம் என்னவாக இருக்குது, நமக்கு ஏற்றுக்க முடியாத ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. இல்லையே, நானாவதே உலகத்தை நான் பார்த்துட்ருக்கேன், இங்கே உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இந்த ஆறாம் மந்திரம் அப்படி தான் பேசுது. ஏன்னா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாமே நீயாகத்தான் இருக்கின்றாய் என்ற விரிவு தான் அத்வைத சித்தின்னு பேர் அதுக்கு. ஸோ அப்போ அது எப்படி தெரியுதுன்னா, முதல் மந்திரத்தில் பார்த்தோம்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இல்லை, அந்த நினைப்பு வச்சுருக்கீங்களா? ஆத்மனஸ்து, நாம் வந்து எல்லாத்தையும் வந்து விரும்ப, யாருக்காக விரும்புகிறோம்? நமக்காக தான். ஆத்மனஸ்து காமாய, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இது முதல் இப்போது கேட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த உபநிஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கேட்டோம், ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆக மறந்து மறந்து போயிடும், அதான் சொல்கிறேன், நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு உபநிஷத்தில் ரெண்டு மூணு வருஷம் சம்பளம்னா அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் இருக்குல்ல. ஆக இது மொதல் சாப்டர் நம்ம பார்த்தது, பாரா சாப்டருக்கு வந்திருக்கோம் நம்ம. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, என்ன, நான் வந்து எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கிறது, என் மனைவி எனக்கு பிடிக்குது, என் பிள்ளை எனக்கு பிடிக்குது. ஏன்னு சொன்னால், என்ன என்ன பிடிச்சிருக்கனால, என்னை வச்சு தான் என்னுடைய குழந்தைகளும் சரி, என் அப்பாவும் சரி, என் மனைவியும் சரி, இந்த சொத்தும் சரி, இந்த சொத்து கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னா என்னை வச்சு தான், நான் இல்லாமல் சொத்து இருந்து என்ன பண்ண? ஸோ அப்படி நம்மைத்தான் நம்ம வந்து, அப்போ நம்ம யாரை நேசிக்கிறோம்? நம்ம சொல்கிறோம் நம்ம சொத்து நேசிக்கிறோம்னு, வேலையை நேசிக்கிறோம், குழந்தையை நேசிக்கிறோம்னு. ஆக்சுவலி நம்ம நம்மளை தான் நேசிக்கிறோம், நமக்காக தான் குழந்தையை நேசிக்கிறோம், நமக்காக தான் சொத்தை நேசிக்கிறோம், நமக்காக தான் வந்து நாம் வந்து என்ன மற்றவங்களை நேசிக்கிறோம். ஏன்னு சொன்னால், ஏன் மற்றவங்களை நேசிக்கிறோம்? பிகாஸ் ஐ நீட், எனக்கு அங்கீகாரம் தேவைப்படுது, என்னோடய இருப்பை வந்து நீங்கள் மறுக்கக்கூடாது. அதான் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் உங்களோட இருப்பை நீங்கள் வந்து உண்மையை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் மறுக்கப்படுகின்றீர்கள் முதல் சொன்னச்சு இல்லையா. ஸோ என்னோடய இருப்பை வந்து எப்பொழுது எப்போது நான் ரொம்ப வந்து மற்றபடி ராகுத்வேஷமோ விருப்பு விருப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்போ ரொம்ப புண்பட்டு போகிறேன்னா, கரெக்டாக இந்த ஆறாவது மந்திரம் வந்து அந்த விஷயத்தை சிந்திச்சு பார்க்குது. எப்பொழுது மற்றவர்கள் என்னை நிராகரிக்கிறார்களோ, அல்ல எப்பொழுது இந்த உலகம் என்னை நிராகரிச்சிருத்தோ, அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்போ நிராகரிப்பு, அங்கீகாரமின்மை, அல்ல ஒத்துழையாமை இருக்கு இல்லையா, அது அப்படியே புண்பட்டு போயிடும். நம்ம வீட்டில் கூட பார்க்குறோம் இல்லையா, என்ன நடக்குது, கொஞ்சம் வயசாக நம்மளை என்ன, அவர் யார் கண்டுக்கவே மாட்டோம், யாரும் என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறோம். அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இல்லையா, இருக்கனால அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இருக்கனால இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை என்ன ஒரு வார்த்தைக்கு, இல்லை இந்த வீட்டுக்கு வந்தேனே வான்னு சொல்கிறது இல்லையான்னு, தான் வான் நான் சொன்னேனே, வான்னு சொன்னேன், வாங்க வாங்கன்னு சொல்லலையே. ஓ சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் சரி சரி சரி, அடுத்த முறை வாங்க வாங்கன்னு சொல்கிறேன். இல்லை வீட்டுக்கு வந்தோம், என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லலே, சாப்பிடுன்னு சொன்னோமே, சாப்பிடுன்னு சொன்னால் எடுத்து வச்சு பரிமாறலையே. ஓ சரி. ஆனால் நல்லா பார்த்திங்க சொன்னால், எல்லாருக்குமே இந்த செயலை பற்றி என்ன இருக்குன்னா, செயலில் வந்து ஒரு பெரிய அயற்சி இருக்குது, ஒரு பெரிய களைப்பு இருக்குது, தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியலை. வீட்டில் ஒரு முக்கால்வாசி என்ன பிரச்சனை, காரணம் என்ன, என்ன சரியாக கவனிக்கிறதில்ல, எனக்கு சரியாக சமைச்சு கொடுக்கறதில்ல, என்ன சரியாக பார்க்குறதில்ல இல்லையா, நல்லா பாருங்களேன், ஆனால் முந்திருந்த கவனிப்பு இப்போ எனக்கு இல்லை. ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு உண்மை புரியும். என்னன்னு சொன்னால், வி டோன்ட் லைக் டு பி டிஸ்கார்டட், வி டோன்ட் லைக் டு பி, நம்ம எந்த நிராகரிப்பும் நம்ம தாங்கிக்க முடியல நம்மளால். இதுதான் விஷயம். அந்த ஆறாவது மந்திரத்தில் உள்ள விஷயமே என்னன்னா, நீ நிராகரிக்கப்படுகின்றாய், நீ வந்து உன்னால் நிராகரிப்பை யாருடைய நிராகரிப்பு உன்னால் தாங்கிக்கவே முடியல, யாருடைய அங்கீகாரம் இன்மை உன்னால் தாங்கிக்க முடியல. யாரும் நல்லா தெரியும் இல்லையா, நான் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த வீட்டுக்காக, சரியாக உழைக்கிறதா, நீ யார், நான் ஒரு துறவி இல்லையா, துறவியை நீங்கள் மதிக்கிறது இல்லையா. பாருங்கள், யாருக்கு வந்து யாருக்கு இந்த என்ன சம்சாரம் இருக்குன்னா, எல்லாருக்குமே சம்சாரம் இருக்குது. பார்த்து ஒரு வணக்கம் சொல்லாட்டி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்கன்னு இல்லை. அப்போ நம்மளால் எது நம்மளால் தாங்கிக்க முடியும்னு சொன்னால், நிராகரிப்பு நம்மளால் தாங்கிக்க முடியல. அதை ரொம்ப அற்புதமாக இங்கே டீல் பண்ணுறாங்க. இந்த உலகத்தை நம்மிடமிருந்து வேறாக பார்த்தால் இந்த உலகம் நம்மை நீக்கிவிடும் சொல்கிறார் இல்லையா. அதான் சொன்னால ஒரு ஆன்மாவில் ஆன்மாவெல்லாம் வேறெங்கேயாவது பிராமணனை பார்த்தால் பார்க்கும் ஒருவனை பிராமணன் நீக்கி விடுவான்னு இந்த மந்திரம் போகுது இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த இந்த 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 சாதிய உணர்வுகளாக இருந்தனால அந்த மாதிரி இருக்குது சப்ஜெக்ட். நம்ம காலத்துக்கு வந்துடுவோம். நம்ம இப்போ பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ பேச வேண்டியதில்லை. என்ன பேசலாம், இந்த அப்பா அம்மா கணவன் மனைவி நண்பர்கள் குழந்தை, இப்படி இந்த பாத்திரங்கள் எடுத்துக்குவோமே. இப்படி எந்த பாத்திரத்தினாலும் நம்ம ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா பாத்திரமும் என்னாகும், ஒரு நாள் உடஞ்சி தான் போயிடும். ஆமாம், நம்ம பாத்திரமாகவே நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒழுகுது, ஏதோ ஒழுகுதேன்னு ஓட்டை அடிச்சுட்டு வாழ வேண்டியது தான். அதை விட்டு விட்டு இல்லை, எந்த பாத்திரமும் ஒழுகக்கூடாது, எதையுமே உடையக்கூடாது, எந்த மடங்களும் இருக்கக்கூடாது, எங்கே வந்து என்ன சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பு தான். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இவங்க ஒரு பெரிய லாஜிக்கை வந்து ஒரு பெரிய ரீசனிங்கை வந்து உபனிஷத் கொடுக்குது. நமக்கு எப்படி இந்த 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 தொல்லை போகும், தொல்லை இரும், பிறவி சூழ்ந்தலை நீக்கும், அல்லல் அறுக்கும், ஆனந்தம் ஆக்கும், எல்லையிலா நெறியளிக்கும், வாத ஒரு இங்கு திருவாசகம் இன்னும் தேன்றால், எப்படி இங்கே தொல்லை போகும், நமக்கு எப்படி தொல்லை போகும்னு சொன்னால், இதுதான் சர்வாத்ம பாவம்னு சொன்னார். நாமே அனைத்துமாக உணர்ந்தால் ஒளிந்து போகவே போகாது, நமக்கு யாரும் நம்மளை திருப்திப்படுத்திடவே முடியாது. இந்த 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 இது இது இந்த பாத்திரம் இருக்குல்ல, யாரும் இந்த பாத்திரத்தை நிரப்பிட முடியாது. ஏன், ஓட்ட பாத்திரம் ஒழுகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ அன்பு போடுங்க, எவ்வளவு தயவாகனா உண்மையாக இருங்க, எவ்வளவு பாசமாக இருங்க, எவ்வளோ பாசமாக இருந்தால் நமக்கு என்ன தோணுது, இருந்தாலும் அப்போ இருந்த மாதிரி இல்லைன்னு, என்னடா இது எப்போ இருந்த மாதிரி இருக்கணும் இப்போ இல்லையா. அப்போ சரி, இதுக்கான தீர்வு என்ன, தீர்வு அதான் இங்கே தீர்வு சொல்லுது. எப்படிப்பட்ட இந்த தீர்வு சொல்லுதுன்னா, இங்கே சம்சார வர்ணனைன்னு சொல்லுது. தீர்வு சொல்லும் பொழுது நான்காவது விஷயமாக என்ன 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 இதை பேசுது அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரத்தில் வந்து சம்சார வர்ணம், இந்த ஜகத் இந்த உலகம் இருக்கு இல்லையா, மற்றவர்கள் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில்லை என்பது தான் என்னுடைய சம்சாரம். உலகம் என்னை ஏற்றுக்கிட்டது இல்லைன்றது தான் உலகம்னா, வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது, மனைவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், மெல்ல பிள்ளைகள் வருவாங்க, சொந்தக்காரங்களாம் இருக்கட்டும், எப்பயோ நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க, ஏதோ ஏதோ நம்ம ஹாய் ஹலோ ஹாய் பாய் தான் இல்லையா. நல்லா பாருங்களேன், இதுதான் பெருசாக நம்மளை வந்து வரவேற்றுவங்களான்னு சந்தேகமாக இருக்குது. கல்யாணத்துக்கு போனால் வரவேற்பாங்க, அதை தாண்டி நாலு நாளைக்கு போய் அவங்க வீட்டில் இருங்க, மருந்தும் விருந்தும் மூணு நாளைக்கு இருந்தாங்க. அப்போ யதார்த்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால், யதார்த்தம் எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்க்குற இந்த ஒருத்தவங்களை தாங்கிறது, ஒருத்தவங்களை வந்து தூக்கி பிடிக்கிறது, ஒருத்தவங்களை வந்து உற்சாகப்படுத்துறது இதில் இல்லை. யதார்த்தம் நம்மை நாமே என்ன, நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்வது தான் யதார்த்தமே இருக்குது. நம்ம நிம்மதியாக இருக்குன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்மளை மெல்ல பக்குவப்படுத்திக்க வேண்டியது தான். அப்போ எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கோ எங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ யூ கெட் டிஸப்பாயின்ட். நமக்கு என்ன ஏற்படுதுன்னா ஒரு பெரிய மன வருத்தம் ஏற்படுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம போக்கிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஒட்டுமொத்த சம்சாரத்துக்கு காரணம் சம்சாரம் எது அப்படின்னு கேட்டால், நல்லா ஒரே வரியில் சொல்லுது இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மற்றவர் நம்மளை ஏற்றுக்கிறது இல்லை. முத அப்பா கிட்டேருந்து முத என்ன ஒன்று ஒன்று பாருங்கள், அம்மாட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. அம்மா தான் ரொம்ப ஏற்றுட்டுருப்பாங்க, நம்மளை தாங்கி தாங்கி பிடிச்சிட்ருப்பாங்க, கல்யாணம் நடக்கட்டுமே அவ்வளோதான். மெல்ல அம்மா ஒதுங்க ஆரம்பிப்பாங்க இல்லை. அப்பா இன்னும் தூரமாக போய் உட்காந்துக்குவார், ஏன் என்னத்தை தான் நமக்கு அங்கே வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ மனது வந்து எத்தனை என்ன மென்மைன்னு தான் சொல்லணும், எத்தனை ஆனால் உண்மையாக கூட இருக்குது, உண்மையாகவும் இருக்குது மென்மையாகவும் இருக்குது சரி. ஆனால் இப்போ ஏற்பட்ட மனசை வந்து நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சிந்திக்கும் பொழுது தான் இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது வந்து நாம் தேர்ஸ் நோ சொல்யூஷன் ஆக்சுவலி, இதுக்கு வந்து தீர்வு கிடையாது. தீர்வு என்னான்னு சொன்னால், ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன தேடல் இருக்குது. இந்த தேடல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், சரி கடைசி கூட ஜஸ்ட் கண்டெயின் மை செல்ஃப், என்ன நான் வந்து பொறுத்துக்க முடியுமா, மற்றவங்க பொறுத்துக்க முடியல, இதை நான் நினைக்கிறேன் அவங்க ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் இல்லை, இது என்ன கொஞ்சம் என்ன பொறுத்துக்கலாம், என்ன கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன கொஞ்சம் அக்கோமடேட் பண்ணிக்கலாம், இவ்வளோ விஷயம் இருக்குது. அது எப்போ பரஸ்பர அன்பும் பரஸ்பர மரியாதை இருக்கும்பொழுது தான், இட் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் லவ் இருக்கும்போது தான். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் லவ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அவனு சொல்லி குற்றம் இல்லை, நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ஓல்ட், எவ்ரிபடி இஸ் ஏஜிங், எவ்ரிபடி இஸ் கெட்டிங் டயர்ட், எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கான களைப்பு அவங்களுக்கான வந்து என்னது ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் வாழ்க்கையில், எப்பயும் இருக்கிற மாதிரியே எல்லாம் இருக்கணும் அப்படின்ற நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, அதனாலேயே நாம் வந்து இந்த அதுவே நமக்கு சம்சாரம் ஆகிடுது. ஆக சரி, இதுக்கு என்ன தீர்வுன்னு உபநிஷத் சொல்லுது, மற்றதுன்னு இது வந்து ஒரு பெரிய பாய்ச்சல் தான் சிந்தனையில், இந்தளவுக்கு யாரும் சிந்திப்பாங்களோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. உபநிஷத் என்ன சிந்திக்குதுன்னா, எப்படிப்பட்ட பாய்ச்சல்னு சொன்னால், மற்றதுன்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது, வை டோன்ட் யூ கேன்சல் தட், உன்னை வச்சு தான் எல்லாமே அப்படி சொன்னால், தியாதை சதம் தியாதை நில்ன்றான், அது ரொம்ப கஷ்டம், மற்றது இல்லை என்ன வந்து ஒட்டுமொத்த உலகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ உறவுகளை வச்சுக்கிட்டு இல்லைன்னா எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், நம்ம ஏற்றுக்க முடியல. ஆனால் நல்லா விசாரித்து பார்த்துன்னு சொன்னால், நல்லா விசாரித்து பாருங்கள், பார்க்கும் பொழுது எப்போ வந்து ஒரு 100% நிம்மதியை அனுபவிப்பீங்க, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது, இந்த அனுபவத்தை சாஸ்திரம் சொல்லுது, ஆழ்ந்த உறக்கத்தில் பாருங்கள் நீ நிம்மதியாக இருக்கு. அப்போ எந்த விதமான தொடர்பு இல்லாதப்ப நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க, தொடர்பு ஏதாவது வகையில் இன்பத்தை கொடுக்குது, மகிழ்ச்சி கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது, புலன் இன்பத்தெல்லாம் கொடுக்குது ரைட், ஆனால் அதுக்கான ப்ரைஸை நம்ம கொடுத்தாகணும், ஆனால் அந்த விலையை கொடுக்க நம்ம தயாராக இல்லை, பிகாஸ் யூ சீம் டு பி வெரி என்ன ஸ்டப்பன், ஏதோ ஒரு வகையில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், இல்லை இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், இதுக்கு எல்லாம் நானே பண்ணுறேன், உங்களை குடும்பத்துக்கு நான் இவ்வளோ உழைக்கிறேன், அதனால் நீ என்ன பண்ண, நீ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், இப்போ யாரும் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இல்லை, அதான் குடும்பம்லாம் இப்போ என்ன ஆயிடுது, குறைஞ்சி போயிடுது, உடனே பிடிஞ்சிடுறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்போ தென் வி கம் டு யூ காட் டு கம் டு டேர்ம்ஸ் வித், இஃப் யூ கெனாட் கம் டு டேர்ம்ஸ் வித் தி அதர்ஸ் யூ காட் டு கம் டு டேர்ம்ஸ் வித் யோர் செல்ஃப், சரியா இல்லை முத இந்த பாருங்கள் மெல்ல, இது ஒரு தர்க்க முறை, இது சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஒரு தர்க்கத்தின் மூலமாக மெல்ல விரிச்சு எடுக்குது. சொன்ன முதல்ல இங்கே பாருங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று என்ன சொல்லுது, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியதக, அதாவது ஸ்ருதி வாக்கியத்தை ஸ்ரோத்தவ்ய ஸ்ருதி வாக்கியதக, ஸ்ருதி வாக்கியத்தை முதல் கேட்கணும், ஸ்ரோத்தவிய மந்தவிய நிதித்தியாஸ்தவிய பார்த்தோம் இல்லையா, முதல் என்ன பண்ணணும், ஸ்ருதினா சாஸ்திரம் சொல்லப்பட்ட வாக்கியத்தை காதால் கேட்கணும், அப்புறம் என்ன சொல்லுது, மந்தவிக உபபத்திதக. மந்தவிக உபபத்திதக அப்படின்னு சொன்னால், அப்புறம் அங்கே சொல்லப்பட்ட வார்க்கை, சுருதியில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கு சுருதியில், என்ன வாக்கியம் சொல்லியிருக்கு? ஆத்மா, அயம் ஆத்மா பிரம்ம, அயம் ஆத்மா சர்வம், அயம் ஆத்மா சர்வம் சொல்லியிருக்கு இல்லையா? நான் தான் இந்த உலகாக விரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுது, அல்லது உலகம் தான் நானாக என்ன உறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. உலகம் நானாக உறைந்திருக்கின்றது, அல்லது நான் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன். இது சாஸ்திர வாக்கியம், ஸ்ருத்தவியை கேட்டுக்கோன்னு சொல்லுது. சரி, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் கேட்டால், சிந்திக்கணும். மந்தவிய மனசு சிந்திக்கிறது தானே, சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்னா, தர்க்கம், திருஷ்டாந்தம், அனுமானம், இது மூணையும் வச்சு மெல்ல இதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்லுது. என்ன தர்க்கம் இங்கே? தர்க்கம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, நம்ம தர்க்க மனசு என்ன பண்ணுது, கணக்கு போடுது. கணக்கு போட்டு ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க சரியாக ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டுறாங்க, இவங்க சரியாக அன்பு செலுத்த மாட்டுறாங்க, ஏன் என்ன சரியாக மதிக்க மாட்டுறாங்க, ஏன் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, இந்த உலகமே கூட என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலை, இந்த ஊர் கூட என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்னு, ஏதோ ஒரு வகையில் மனசு அங்கீகாரத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம சம்சாரமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில், அது குடும்பத்துலேயும் சரி, உறவுகள்லேயும் சரி, நாட்டிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, எங்கேயும் வச்சு பார்க்கலாம். நல்லா பாருங்களேன், எப்போ சந்தோஷமாக இருக்கார் நம்மளை அங்கீகாரம், அது உங்களை மாதிரி உண்டானா எப்படி ஆயிடுது நமக்கு, அப்படி உச்சி குளிஞ்சு போயிடுது, நல்லா இருக்கு கேக்கு அப்பா. சும்மா டாக்டர், உங்களை மாதிரி யாரும் மருந்து கொடுக்க முடியாது, ஓகே டாக்டர் ஊசியை போட்டு விட்ருவாங்க. மருந்தானே கேட்டேன், ரெண்டு ஊசி, ஓகே குட், நல்லா இருக்கு. ஸோ மனிதன் எந்த அளவு, அதாவது இது பேராசின்னு சொல்லலை, மனித இயல்பு அங்கீகாரத்தை நாடுவது. இந்த அங்கீகாரமானது உன்னை தவிர யாரும் கொடுக்க முடியாது, ஏனென்றால் உலகத்தில் அது மற்றது என்பது இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நம்ம கேட்குறது, இப்படி ஒரு உண்மை இருக்குமா? அத்வைத்தம்னாவே என்ன, இரண்டற்றதுன்னு அர்த்தம், ஒருமைன்னு அர்த்தம், ஒன்று தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று இருக்குதுன்னா யார்கிட்ட போய் நம்ம முட்டுறது? அதான் ஒருத்தர் கேட்டாங்க, என்ன என்ன ஆணவம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ ஆணவம் இருந்தால் நான் வந்து நான் கடவுள்னு சொல்லுவீங்க நீங்கள்? பெரிய கேள்வி தான் இது, எப்பயுமே ஒரு அத்வைதியை ஒரு வேதாந்தியை பார்த்து கேட்குற கேள்வி, என்ன இவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் வந்து நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு பதில், உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருந்தால் கடவுளுக்கு வேறு அணைஞ்சி இருக்கீங்கன்னு சொல்ல முடியும், கடவுளுக்கு வேறு ஒரு பொருள் இருக்க முடியுமா உலகத்தில்? ஓ, எந்த ஆணவம் பெருசு, இப்போ எவ்வளோ ஆணவம் இருந்தால் கடவுளுக்கு வேறாக நீங்கள் இருந்துருவீங்களோ? நான் என்ன சொல்கிறேன், கடவுள் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்கிறோம். அது நான் இப்போ நான் என்னோடய பிரஜையை வந்து என்னுடைய பிரச்சனை வந்து இங்கே இருக்கிற அந்த உடம்புல இருக்கனால நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உன்னை தவிர்த்து கடவுளை தவிர்த்து நீ வேறு தனிச்சிருக்குன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ ஆணவம் இருக்குன்னு கேட்குது. எது பெரிய ஆணவம், கடவுளை தவிர்த்து ஒரு தனியாக ஒரு ஆள் இருந்துட முடியுமா? அப்படி கடவுளை பெரிய ஆளா நீயே? நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுளை தவிர்த்து இல்லை, நான் அந்த கடவுளே நானாக தான் இருக்குன்னு சொல்கிறேன், அந்த கடவுளே நானாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு, உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, உட்காந்து சம்சாரத்தை பண்ணிகிட்ருக்கு, ஒரு திருவிழா விளையாடலாக பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த தர்க்கம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப தர்க்கபூர்வமாக வந்து சிந்தித்து, ஆனால் நிறைய உதாரணங்களோடு திருஷ்டாந்தங்கள், அதான் திருஷ்டாந்தம்ன்றது ரொம்ப சரியான முக்கியமான வார்த்தை நம்மளுடைய சாஸ்திரத்தில், உதாரணங்களோடு இதை வந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன புரியுதுன்னு கேட்டால், நமக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து இங்கே விவரிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆறாவது மந்திரத்தை எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னு சொன்னால், நீ நல்லா உன்னை உற்று பார், நீயே உனக்கு யார் மேலே அளவுக்கு அதிகமான அந்த பிரேமை யாருக்கு, யார் மேலேன்னு சொன்னால் உன் மேலே தான் இருக்கு. யார் இருந்தாலும் உன்னை வச்சு தான் மற்றவங்க ஆத்மனஸ்துக்காமாய, அதனால் அப்படி அப்போ நீ யாரை தேடிட்டுருக்குன்னு சொன்னால், ஆக்சுவலி உலகத்தில் யாரையோ தேடி கண்டாடிய நான் வரல, என்ன தேடுறேன், மற்றவர்களோட என்ன கண்டடி முடியுமான்னு பார்க்குறேன். ஏன் மற்றங்க நமக்கு கோபம் வருது, என்ன மாதிரி இல்லை, ஏன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல எனக்கு, நீங்கள் என்ன மாதிரி இல்லை, என்கிட்ட இருக்க அளவுக்கு அன்பு உங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற அளவுக்கு உண்மை உங்கள்கிட்ட இல்லை, எல்லாம் நடிப்பாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ கோபம் வருது நமக்கு. அப்போ யார் எல்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அப்போ எது உண்மை, நான் தான் உண்மை இல்லையா. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், என்னை தவிர்த்து உலகத்தில் வர ஒருத்தவங்க உண்மையாக ஒத்துமையாக இருக்க முடியாது, நம்ம எல்லாருக்கும் தோணும். தனித்தனியாக பாருங்களேன், எல்லோருக்கும் இதே தோணும் இருக்கும். நல்லவர் தான், ஆனால் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது. நீங்கள் நான் நல்லவன் ஆனால் ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி நீங்கள் இது தேடி கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு உலகத்தில் உங்களால். ஆனால் தொடர்ந்து அதை ஒரு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான், நாட் ட்ரைங் டு பி வெரி நைஸ் டு எவ்ரிபடி. ஆனால் சுயரூபம் பின்னால் இருக்கும், வரும், அப்புறம் வரும், அப்புறம் வரும். ஆக ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உண்மைக்கு நாம் விழிச்சிக்கிட்டு தொடர்ந்து கொஞ்சம் நேர்மையாக வந்து தேடுறது, அது பேர் தான் சாதனான்னு பேர். கொஞ்சம் நேர்மையாக, மற்றவங்கள்ட்ட நேர்மையாக இருக்க மேலே பரவாயில்ல விடுங்க, நம்மக்கிட்ட நம்ம நேர்மையாக இருப்போமே. நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம 100% நேர்மையாக இருக்க முடியாது, உண்மையாக இருக்க முடியாது, அன்பாக இருக்க முடியாது, கடவுள்கிட்ட கூட பக்தியாக இருக்க முடியாது. நம்மளால் நைஸாக கொஞ்சம் பக்தி, சரி இன்றைக்கி வந்து பரவாயில்ல நாளைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தோணும். ஆனால் நம்மக்கிட்ட யாவது நம்ம கொஞ்சம் நேர்மையாக அந்த தேடல் இருந்துச்சுன்னு சொன்னால், நிச்சயமாக எந்த உண்மை நம்ம முகத்தில் பலார்னு வந்து அறியும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்திலேயே நாம் யாரை தேடிட்டுருக்கோன்னு சொன்னால், நம்ம தான், நம்மளை தான் நம்ம தேடிட்டுருக்கோம். இப்போ வாழ்க்கை என்பது யாரை தேடின்னு சொன்னால், உண்மையை தேடி அப்படின்னு சொன்னால் நம்மை தேடின்னு அர்த்தம். ஓகே, இதை ரொம்ப தெளிவாக அந்த 6வது மந்திரத்தில். அப்புறம் இந்த அப்போ இந்த உலகம் அடுத்து கடைசியாக 5வது பாயிண்ட் உள்ள என்னன்னு சொன்னால், இறுதி கருத்து ஜெகத் மித்யான்னு சொல்லுது. ஜெகத் மித்தியத்துவம், உலகம் வந்து மித்தியான, எப்படி மித்தியான்னு மித்தியான உண்மை இல்லை, பொய்யின்னு அர்த்தம் இல்லை, அது வேறு. அடுத்த மந்திரத்தில் அதை விளக்கிறாரு. அடுத்து 7, 8, 9 மந்திரங்களில் வந்து அதை விளக்கப்படுறாரு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த உலகம் என்னன்னு சொன்னால், இந்த உலகம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதான் ஈஷா வாசி மிதகும் சர்வன் வார்த்தை உலகம் ஆனாய் போற்றி திருநாவுக்கரசர் போற்றி திருத்தாண்டகம். உலகம் அந்த நான் தான் அந்த உலகமாகவே மாறி இருக்கிறேன். அப்போ நான் தான் உலகமே மாறிட்டுன்னு சொன்னால், அப்படி எப்படி உலகம் எனக்கு வந்து சம்சாரம் இருக்க முடியும், அப்படி மித்தியாவாக இருக்க முடியும், எப்படி பொய்யாக இருக்க முடியும். நான் உண்மைன்னு சொன்னால் அந்த உலகமும் உண்மை தான். ஏன்னா உலகத்துக்கு பேசிஸ் யார், ஆதாரம் யார், அடித்தளம் யார், நான் தான் அப்படின்னு ஒரு உண்மையும் இங்கே ஒரு விஷயத்தையும் சொல்லி 5வது மந்திரத்தை முடிக்கிறார். சரி, 6வது மந்திரத்தை அடுத்து 7, 8, 9 இந்த மந்திரங்கள் நாம் வந்து மந்திரங்களுக்குள்ளே போய் பார்க்க போகிறதுன்னு சொன்னோம் இல்லையா. எது முக்கியமான மந்திரமோ அதை மட்டும் மந்திரத்துக்குள்ளே போய் பார்ப்போம், மற்ற மந்திரத்தில் எல்லாத்தையும் அதோடைய அர்த்தங்களை பார்த்துட்டே போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா பிருஹத் அருண் உபநிஷத் அவ்வளோ பெரிய உபநிஷத், இது மந்திர காடு, ஆரண்யம், பெரிய காடு, இங்கே 1000 மந்திரங்கள் இருக்குது. அதனால் எல்லா மந்திரத்துக்குள்ளேயும் போக மாட்டோம். வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டீல் தி மீனிங் ஆஃப் த மந்த்ராஸ், அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டே போக போகிறோம். இப்போ 6வது மந்திரத்தை முடிச்சிருக்கோம். 5வது மந்திரம் எது, 5வது மந்திரம் என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சு, மந்தவிய ஸ்ரோத்தவிய மந்தவிய நிதித்தாஸ்தவிய, அதாவது என்ன, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், எதுக்காக, ஒரு ஞானத்தை அடையிறதுக்கான ஒரே வழி இது மூணு தான். என்ன, கேட்டல் மூலமாக என்ன நடக்கும், சிந்திக்கிற மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால் அஞ்ஞான நிவர்த்தின்னு சொன்னார். நமக்கு அஞ்ஞானம் அந்த அறியாமல் போயிடும் கேட்குறதுனாலன்னு. அப்போ அது 5வது மந்திரம் அதை பார்த்துட்டு, அப்புறம் 6வது மந்திரத்தில் இப்படி கேட்டு ஞானத்தை பெறதுனால நமக்கு என்ன ஏற்படும்னு சொன்னால், சர்வாத்ம பாவம், என்ன ஒட்டுமொத்த உலகமும் வந்து நான் தான் அந்த ஒட்டுமொத்த உலகமாக பிரிஞ்சிருக்கிறேன். அதை வந்து ரொம்ப தர்க்கபூர்வமாக கொஞ்சம் முந்தி நம்ம சிந்தித்து பார்த்தோம். மொத்த தர்க்கத்தெல்லாம் உள்வாங்கிக்குவோம். அப்புறம் என்ன பண்ணலான்னு சொன்னால் உடனே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பரவாயில்ல, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மனநம். மனநம்னா என்னன்னு சொன்னால், அதை வந்து நமக்கு என்ன இருக்குது, சந்தேகமாக இருக்குது, இது உண்மையாக இருக்குமோ, எப்படி உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், அடுத்த மந்திரங்களில் உதாரணங்கள் மூலமாக அது விளக்க போகிறார். ஏன்னா நமக்கு கேட்க புரியல இல்லையா. அப்போ என்ன ஆகுது, சரி இந்த உதாரணத்தை பாரு இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உதாரணமாக ஒரு மூன்று உதாரணம், துந்துபி சங்கு வீணைன்னு சொல்லிட்டு மூணு உதாரணங்களை சொல்கிறார் இந்த மூணு மந்திரத்தில். என்ன 7, 8, 9 அந்த மந்திரத்தை என்ன பார்க்க போகிறோம், அர்த்தங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு தி மந்த்ராஸ். ஓகே, சரி. அப்போ இங்கே இந்த 7 முதல் 12 மந்திரம் என்ன மந்திரம்னு சொன்னால், மனன மந்திரம். முதல்ல மந்திரம் என்ன மந்திரம், 5வது மந்திரம் என்னன்னு பார்த்தோம், என்ன ஸ்ரவண மந்திரம். ஸ்ரவணா கேட்டல், கேட்கறதுக்குள்ள மந்திரம். அடுத்து 7, 8, 9 உள்ள மந்திரம் வந்து எதுக்கான மந்திரம்னு சொன்னால், நம்ம சிந்திச்சு பார்க்குறதுக்கு, சந்தேகம் தெளிதல். எனக்கு சில நீங்கள் சொல்கிறதுல சந்தேகம்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் விரிவாக என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய அனுமானத்துக்கு, என்னுடைய யுக்திக்கு பொருத்தமாக சொல்லுங்கள் இதை. அப்படியே அந்த ரிஷியை பார்த்து கேட்டவுடனே அந்த ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, சில உதாரணங்கள்லாம் சொல்லி இதை விளக்க போகிறார் இப்போ. ஆக ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியத்தாக, முதல்ல ஸ்ருதி வாக்கியத்தை கேட்டுடணும், அது வேத வாக்கியத்தை சாஸ்திர வாக்கியத்தை கேட்டுடணும். அப்புறம் என்ன பண்ணணும், மந்தவியக உபபத்தி தக, அதாவது தர்க்கத்தின் மூலமாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் யுக்தியின் மூலமாகவும் அனுமானத்தின் மூலமாகவும் இதை என்ன என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஆப்த வாக்கியத்தை சொல்லிட்டா அதை பண்ண வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அது மேலே உட்காரணும், அடகாக்கணும். அப்போதான் குஞ்சு பிடிக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே என்ன செய்கிறாரு, அந்த இந்த மந்திரத்தை பார்த்துருவோம். என்ன சொல்கிறாரு இங்கே, இங்கே என்ன கருத்து சொல்லப்படுதுன்னு சொன்னால், சிரவணத்திலேருந்து ஒரு கருத்தை நேரடியாக சொல்கிறது, மனத்தை வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அது உதாரணங்கள்லாம் கொடுத்து அதனுடைய என்ன அனுமானங்கள் யுக்தினா அறிவு அறிவு அறிவுபூர்வமாக ப்ரூஃப் பண்ணி அப்புறம் அது நம்முடைய அனுபவத்துக்கும் சரியாக இருக்கணும். இவங்க வேதம் சொல்லி வச்சுட்டுக்கா நம்மளை ஏற்றுக்க முடியாது, அது எப்படி இருக்கணும், ஸ்ருதி யுக்தி அனுபவம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தைகளை, இல்லை அப்போ தான் மனசு போய் நிற்கும் நமக்கு. ஸ்ருதி, ஸ்ருதினா வேத வாக்கியம், முன்னோர் வாக்கு, முன்னோர் சொல் சொல்லலாம், ப்ரியோரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், முன்னோர் சொல். ரெண்டாவது என்ன, மனநம். மனநம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு அதை நம்ம வாழ்க்கையில் போட்டு பார்க்கும் பொழுது, அறிவில் போட்டு பார்க்கும் பொழுது அறிவுக்கு சரியாக இருக்கணும். இப்போ ஏ இஸ் பி பட் பி இஸ் நாட் ஏன்னு சொல்கிறோம். ஆனால் பெஸ்டன் அதாவது லாஜிக்கில் வந்து ஏஎஸ்பினா பி இஸ் பி வந்து ஏ தான் இல்லையா, இல்லையா. ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அதாவது நம்மளுடைய இந்த தர்க்க முறையில் வந்து ஏஎஸ்பி பட் பி இஸ் நாட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பை மை பாடி இஸ் மீ பட் ஐ எம் நாட் த பாடி அலோன். சரியா, த பாடி இஸ் மீ, ஏ இஸ் பி பட் ஏ இஸ் நாட் பி அலோன். த பாடி இஸ் மீ, நான் என்னோட உடல் தான், நான் என் உடல் மட்டுமல்ல, நான் எனது மனம்தான். மை மைண்ட் இஸ் மீ, மை பாடி இஸ் மீ, மை மைண்ட் இஸ் மீ பட் ஐ எம் நாட் த மைண்ட் அலோன், மோர் தென் த மைண்ட். நான் என்னவாக இருக்கேன், நான் உடம்பாகவும் இருக்கேன், நான் அறிவாகவும் வேறு இருக்கேன். த இன்டலெக்ட்ஸ் மீ பட் ஐ எம் நாட் த இன்டலெக்ட்ஸ் மீ பட் ஐ எம் நாட் தி இன்டலெக்ட். கேட்குறதுக்கு பெரிய கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஆப்த வாக்கியங்கள்லாம் வந்து நம்ம உட்காந்து சிந்திக்கணும். த பாடி இஸ் மீ பட் ஐம் நாட் த பாடி, த மைண்ட் இஸ் மீ பட் ஐம் நாட் த மைண்ட், த இன்டலெக்ட் இஸ் மீ பட் ஐம் நாட் த இன்டலெக்ட். என்ன அர்த்தம், நான் அறிவு மட்டும் இல்லை, அறிவும் தாண்டி மனசாகவும் இருக்கிறேன், உடம்பாகவும் இருக்கிறேன். அப்போ ஏ இஸ் பி பட் பி இஸ் நாட் ஏ. ஸோ இந்த லாஜிக் இல்லை, அதனால தான் நம்ம லாஜிக்கை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம லாஜிக்கில் என்ன இருக்கு? அணு ரீதியாக உண்மையாக இருக்கே, அணு ரீதியாக என்னோடய லாஜிக்கில் உண்மை இருக்கே. நான் மனசு மட்டும் இல்லை, மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அறிவாகவும் இருக்கிறேன். அப்படி அப்படியே நான் மனசுன்னு சொல்ல முடியும். இந்த உடம்பை மறக்கிற என்ன, உடம்பை வந்து மறக்கிற அறிவாக இருக்கனே, ஒரு ஒரு விஷயத்தில் அப்படியே ஊன்றி போயிட்டுனா உடம்பே மறந்து போயிடுது நமக்கு. அப்படி அப்படியே நான் பாடின்னு சொல்கிறது, பாடி கான்ஷியஸே இல்லாமல் போயிடுது நமக்கு. ஆக மனநம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், யுக்திபூர்வமாக என்னது என்ன அனுமானமோ நம்ம அறிவை பாவிச்சு சில விஷயங்களை சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் வந்து நம்ம பொருத்திக்கணும் அதுக்கு. ஆக இந்த 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 மந்திரங்கள் மூலமாக என்ன ஒரு உண்மை ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லி முடிக்கிறார். இதை நம்ம சிந்திச்சுட்டு மேலே போவோம். என்ன விஷயம்னு சொன்னால், அயம் ஆத்மா பிரம்மன் பார்த்தோம் இல்லையா, என்ன இந்த ஆத்மா தான், அயம் ஆத்மா சர்வம், அயம் ஆத்மா ஜகத்து, இந்த ஆத்மா தான் இந்த உலகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சரி, இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகம் வந்து சிருஷ்டின்னு சொல்லுவோம், படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா. சிருஷ்டி ஸ்திதி லயம்னு மூணு வார்த்தை இருக்குது. நம்ம சிருஷ்டி ஸ்திதி லயம், சிருஷ்டினா படைப்பு, ஸ்திதினா இருக்கிறது காத்தல், அப்புறம் லயம்னா மறைத்தல் அல்லது இல்லாமல் போகிறது, என்ன டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு அர்த்தம். மூணு இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஆத்மா என்னவா இருக்குதுன்னு கேட்டால், ஒட்டுமொத்த உலகத்துக்கு அது என்ன காரணமாக இருக்குது, தி மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம். உபாதான காரணம் எது, ஸ்திதி. ஸ்திதினா இருத்தல், இருக்கு இந்த உலகம் இருக்குது, நான் இருக்கேன் சரியா. இந்த உலகம் உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஈஸியாக இருக்கும். உலகம் இருக்குது, இந்த உலகம் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குது. இந்த இந்த இருப்புக்கு எது ஆதாரமாக இருக்குது, சாஸ்திரம் சொல்லுது அயம் ஆத்மா சர்வம் பவதி. அயம் ஆத்மா சர்வம் பவதி, இந்த ஆத்மானால் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுது. இந்த உலகம் பூரா எதுக்கு காரணம் வந்து, அப்போ காரணம் என்ன, ஆத்மா, காரியம் என்னது, இந்த உலகம் சரியா. அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம், அதாவது கடவுள் உலகத்தை படைச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே கூட நம்ம அதை அதை சிந்திச்சு பார்க்கலாம். கடவுள் யார், கடவுள் உலகத்தை படைச்சார், எப்படி படைச்சார் அப்படின்னு சொன்னால், அந்த படைப்பு கொள்கை நம்ம நமக்கு நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நம்மளா படைப்பு கொள்கைன்னு சொன்னால், உலகம் ஆணாய் போற்றி, கடவுளே தான் உலகமாக இருக்கார். இப்போ ஆத்மாவை தான் என்ன, ஆத்மா என்ன இருக்கு, இந்த உலகமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அது எப்படின்னு கேட்டால் அவர் சின்ன உதாரணம் சொல்கிறார், நகை மாதிரி, தங்க மாதிரி. தங்கம் என்னவாக இருக்குது, நகையாக இருக்குது இல்லையா. நம்ம நகை வாங்க போகிறோம், இப்போ என்ன வாங்குகிறோம், நம்ம தங்கம் தான் வாங்குகிறோம், நகையை நம்ம வாங்குகிறோம். இப்போ நம்ம நகை வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நகை அப்படின்னு சொல்கிறது என்ன என்ன எப்படி இருக்குது, அதனுடைய நாம ரூபம். தங்கம் வந்து அப்படி நெக்லஸாக மாறி, நெக்லஸ்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு. அப்போ நம்ம வந்து நெக்லஸை வாங்குகிறோமா, தங்கத்தை வாங்குகிறோமா? நகைன்னு பார்க்கும் பொழுது எதை பார்க்குறோம், தங்கத்தை தான் பார்க்குறோம், நகையை பார்க்கல ஆக்சுவலி, நெக்லஸை பார்க்கல. ஆனால் நம்ம கண்ணுக்கு நெக்லஸ் மாதிரி தெரியுது அது. அதுபோல் இந்த உலகம் இருக்குது இல்லையா, இந்த உலகம் நம்ம வந்து தனிச்சு இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை இந்த ஆத்மா தான் என்னவாக இருக்குது, உலகமாக மாறி இருக்குது. அப்போ நம்ம உலகத்தை பார்க்க மாதிரி எதை பார்க்குறோம், ஆத்மாவை தான் பார்க்குறோன்னு சொல்லுது சாஸ்திரம். இது ஒரு இது 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 நல்ல நல்ல நான் பாருங்கள், அற்புதமான என்ன சிந்தனை இது. நம்ம நினைக்கிறோம் உலகம் தனிச்சு இருக்குன்னு, உலகம் தனிச்சுலாம் இருக்கிறது கிடையாது. எப்படி இந்த தங்கம் தான் நகையாக இருக்கோ, நம்ம நகையை பார்த்தா எதை பார்க்குறோம், தங்கத்தை தான் பார்க்குறோம். அப்போ உலகத்தை பார்த்தா எதை பார்க்குறோம், ஆத்மாவை தான் பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் ஆத்மா இல்லை, ஆத்ம தர்ஷனம் நம்ம கேட் பண்ணணும்னு. தனியாக வேதாந்தத்தில் தனியாக ஆத்ம தர்ஷனம் ஒன்றுமே கிடையாது. இந்த சிருஷ்டியே ஆத்ம தர்ஷனம்தான், இந்த படைப்பே ஆத்ம தர்சனம்தான். எப்படி வந்து நகை வந்து ஒரு நெக்லஸ் வந்து ஒரு 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 செயின் வந்து என்னவாக இருக்குது, தங்கமாக இருக்கோ. அப்போ நம்ம வந்து செயினை பார்க்குறப்ப எதை பார்க்குறோம், தங்கத்தை தான் பார்க்குறோம். நெக்லஸ் பார்க்குறப்ப எதை பார்க்குறோம், தங்கத்தை தான் பார்க்குறோம். வி நெவர் மிஸ் தி கோல், லைக் வாய்ஸ் வென் யூ சீ த வேர்ல்ட் இன் லோன் மீஸ் தி ஆத்மா, நீ ஆத்மாவை தான் பார்க்குறீங்கன்னு சொல்கிறார். இதுதான் லாஜிக். இப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும்? அப்போ உலகம் என்பது தனிச்சலாம் கிடையாது, மாயையும் கிடையாது, மித்தியாவும் கிடையாது. நம்ம பார்வையில் நம்முடைய நம்முடைய பக்குவமின்மையில் நமக்கு இதெல்லாம் என்ன கலர் கலராக தெரியுது. இல்லை சின்ன வயசில் இந்த டிசைன் வேணாம் அந்த டிசைன் வேணான்னு நாளைக்கு தூக்கி எறிவாங்க. நம்ம பார்த்துருக்கீங்களா, வீட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னா இந்த டிசைனே எனக்கு வேணான்னு தூக்கி எறிவாங்க. எதை தூக்கி எறியா? நகையை தூக்கி எறியாங்க, தங்கத்தை தூக்கி எறியாங்க. அவன் தங்கன்னு தெரியல. அது எப்போ தெரியும்னா நம்ம சொக்க தங்கமானால் தான் தெரியும். அது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், பொறுத்துக்கணும். ஆக என்ன சொல்கிறார், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் மித்தை அல்ல, மாயை அல்ல, இது ஆத்மன்னு சொல்கிறார். முக்கியமான பாயிண்ட் இந்த 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 பிருஹத் ஆறின் உபநிஷத்தில் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், நல்லா மனசில். அப்போ நீங்கள் வென் யூ டச் யோர் சன், வென் யூ டச் யோர் வாட் யூ கால் மதர், யூ ஆர் டச்சிங் வாட், ஆத்மா ஆர் காட். நீங்கள் பிரம்மத்தை தான் தொடுறீங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க? பிரம்மத்தை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆத்மாவை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இங்கே நான் ஆத்ம தர்ஷனம் அப்படின்னு சொல்கிறது தனி தர்ஷனம்லாம் கிடையாது. உலகமே ஆத்ம தர்ஷனம் தான், ஜகத்தே ஆத்ம தர்ஷனம் தான். ஜகத் தான் என்னவாயிருக்கு, அஜய் என்ன ஆத்மா தான் என்னவாயிருக்கு, ஜகத்தாக ஆயிருக்கு. நகை என்னவாயிருக்கு, நகை வந்து இது பொண்ணு தங்கம் வந்து நெக்லஸ் ஆகிருக்கு, நகையாயிருக்கு. அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த காரணத்தினாலும் இப்போ நம்ம நம்ம இந்த படைப்பு சொல்லும் பொழுது உபாதான காரணம், நிமித்த காரணம்லாம் சொல்லுவோம் இல்லையா. நிமித்தம்னா என்ன? ஒன்று இன்டீரியர் காஸ்ன்னு, ஒன்று எஃபிஷியன்ட் காஸ், யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அப்புறம் நம்ம அதை பற்றி பிறகு பேசுவோம், யார் செஞ்சாங்க, அப்புறம் நிமித்த காரணம்லாம் வரும், அப்புறம் பேசுவோம். ஆனால் இங்கே வந்து ரெண்டு விஷயந்தான், காரண காரியம். அப்போ காரணம் தான் காரியமாக மாறியிருக்கு. காரியம்னா என்ன அர்த்தம்? காரணம் வந்து நாம ரூப வேஷம் போட்டால் அதுக்கு பேர் காரியம், ப்ரொடக்ட். த காஸ் அண்ட் ப்ரொடக்ட் சொல்கிறோம் இல்லையா, காஸ் அண்ட் இஃபெக்ட் சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் இஃபெக்ட்? தட் விச் வேஸ்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால் இஃபெக்ட். அப்போ காஸ் தான், காஸ் வந்து மாசு மாறு வேஷம் போட்டால் அல்லது வந்து அது வந்து காஸ் இந்த காரணம் இருக்குல்ல அது சட்டசலவார் போட்டுக்கிட்டால் அதுக்கு பேர் இஃபெக்ட் பேர். இந்த தர்க்கம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதனால் இது போய் உட்காந்து என்ன பண்ணணும், நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நமக்கு தனியாக, அப்போ நம்ம வந்து ஐயோ நான் ஒன்றும் கடவுளை பார்க்கல, ஆத்ம தர்ஷனம் ஏற்படலை அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அறியாமையில் ஏற்படுற சம்சாரம்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்போ எது ஞானம்னு சொன்னால், இப்படியே புரிஞ்சுட்டு போனால் இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து அது ஞானமாக இல்லை. காரணம் அது மேலே நமக்கு என்ன இருக்குது, ராகத்வேஷம் இருக்கிறதுனால, பற்று இருக்கிறதுனால, அல்ல விருப்பு விருப்பு இருக்கிறதுனால, என்ன இல்லை விழிப்பு இல்லாததுனால அப்படி போயிட்டுருக்கு. மெல்ல இந்த அறிவை அடைய அடைய நமக்கு அது மேலே என்ன ஏற்பட்டுரும், ஒரு விழிப்பு ஏற்பட ஏற்பட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், வில் ஹேண்டில் வித் கே இல்லை. ஹேண்டிலிங் தி வாட் தி 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 என்ன, இந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கருவிகள்லாம் நம்ம திரும்ப ஹேண்டில் பண்ணுவோம். மதர் இஸ் அ என்ன, ஒரு கருவி தான், அம்மா மனைவி ஒரு கருவி தான், குழந்தைகள் ஒரு கருவி தான், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், இன்னும் பத்திரமாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன், இந்த உண்மை தான் அதுவாகிருக்கு. உண்மை இதை தவிர்த்து காரிய காரணத்தை தவிர்த்த காரியத்துக்கு என்ன கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸே இருப்பே கிடையாது. இப்படி மெல்ல நமது காரிய திருஷ்டி என்றால் என்ன, காரிய திருஷ்டி வந்து காரண திருஷ்டின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த வார்த்தையெல்லாம் அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. காரியம்னா என்னது, காரணம்னா என்னது, காஸ் இஃபெக்ட். தங்கம் வந்து காசு, இஃபெக்ட் என்ன, நெக்லஸ். ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்காது, நெக்லஸ் நெக்லஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் தங்கத்தோட மதிப்பும் நெக்லஸோட மதிப்பும் ஒரே மதிப்பு தான். தங்கத்தோட வெயிட்டு நெக்லஸோட வெயிட்டு ஒரே வெயிட் தான். எந்த எந்த என்ன எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இட் பிகம்ஸ் யூஸ்ஃபுல். இங்கே என்ன இருக்குது, அது வந்து ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்குது. கழுத்து கழுத்தில் மாட்டிக்கலாம் நெக்லஸை, பயன்படுத்தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்ம எதை பார்க்குறோங்க, இங்கே நல்லா பாருங்கள், நெக்லஸு கூட தங்கத்தை தான் பார்க்குறோம். நம்ம தங்க நெக்லஸான்னு சொல்லிட்டு அதே பித்தளைன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம். அப்போ இதுக்குள்ளே இருப்பதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அதான் இதுக்கு சங்கர விளக்கம் சொல்கிறாரு, எதை நீ கிரகிக்காமல் ஒன்றை பார்க்க முடியாதோ அது, இப்போ சொல்கிறாரு தங்கத்தை பார்க்காமல் நகையை பார்க்க முடியாது. சரி சரி, நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்ம தர்ஷனம் எனக்கு ஒன்றும் இல்லை, நகை எனக்கு வந்து உலகம் தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் நகையை தங்கம்லாம் பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாதுல்ல. அதுபோல் என்ன, ஆத்மா இல்லாமல் ஜகத்தை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் ஜகத்துன்னு உலகம்னு பார்க்குறதெல்லாம் ஆத்மா தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி இங்கே இந்த இந்த என்ன 7, 8, 9 இந்த மந்திரங்களில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு 3 உதாரணங்கள் மூலமாக அதை விளக்குறாரு. 1, துந்துபி, ட்ரம், ட்ரம், அந்த ட்ரம் அடிக்கிறது இல்லையா, மத்தளம் மாதிரி, இப்போ 2 பக்கம் அடித்தா மத்தளம், மேலே அடித்தா ட்ரம்னு சொல்லுவோம், துந்துபி, அப்புறம் சங்கு, அப்புறம் வீணை, 3 வாத்தியங்களை வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ அது இந்த 3லேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், நல்லா பார்த்தீங்கன்னா 3 சத்தம்தான் வரும் இல்லை, அதான் 1 விசேஷம், 1 சாமானியம்னு சொல்கிறாரு. எது விசேஷம் அப்படின்னு சொன்னால், சாமானியம்னு சொன்னால் தங்கம் சாமானியம், நகை விசேஷம் இல்லை, அதுபோல் இந்த 3 வருகை, இந்த 3 வாத்தியங்களை வரக்கூடிய சத்தம் வந்து என்னது, சத்தம் ஒரே சத்தம்தான், அது சத்தம் ஒரு மாதிரி சத்தம் வருது இல்லையா, ஆனால் இது வீணை, இது தப்பு, இது என்னது சங்குன்னு தெரியும், வித்தியாசம் தெரியும் இல்லையா, ஆனால் 3 சத்தம் தானே, 3 நாய்ஸ் தானே, சத்தம் தானே சத்தம், ஆனால் கிட்ட போனோன்னு என்ன தெரியும் நமக்கு, ஓ இது வீணை, இது கொஞ்சம் வேறு சத்தம், இது தப்பு, இது வேறு சத்தம் கொஞ்சம், அப்புறம் இந்த சங்கு, இது 100 சத்தம் சொல்லி இந்த 3 எக்ஸாம்பிளை சொல்லி, அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக போனால் என்ன தெரியும், வீணை வாசிக்கிறா வச்சுக்கோங்களேன், ஆ இது என்ன ராகம்னு தெரியும் நமக்கு, இன்னும் டீட்டெயில்ஸ், அது இந்த ராகத்தில் வாசிக்கிறாங்க, இந்த பாட்டு குறையொன்றும் இல்லைன்னு பாடுறாங்க அப்படின்னு, இன்னும் அதெல்லாம் டீட்டெயில்ஸு. டீட்டெயில்ஸ் போக போக என்ன ஆகும்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்ஸ் போக 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 என்ன ஆகும், நமக்கு அது மேலே உள்ள ராகதூஷம் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும், அந்த பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இந்த சத்தம் தான் எனக்கு பிடிக்கும், அந்த சத்தம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆக இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த இந்த உதாரணங்கள் மூலமாக, இந்த உதாரணத்துக்கு பிறகு போவோம் நம்ம, இன்னொரு நாள் போவோம். இப்போ என்ன சொல்கிறார், இந்த 7, 8, 9 இந்த மந்திரங்களில் வந்து இருப்பை பற்றி பேசுகிறாரு, 10வது மந்திரத்தை வந்து படைப்பை பற்றி பேசுகிறாரு, தோற்றத்தை பற்றி பேசுகிறாரு, 11, 12 மந்திரங்களில் வந்து அந்த மரத்தில் பற்றி பேசுகிறார். இது இன்னும் தெளிவாக, இன்னும் ஞானமாக சொல்ல இருக்கின்றார். நாம் அடுத்த வகுப்பில் சந்தித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தட்சத்.